ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருநெல்லூர்ல இந்த அமர்நீதி நாயனார் அங்க ஏதாவது விசேஷம் நடக்கும், இந்த திருவிழாக்கால வருகிற அடியவர்களுக்கெல்லாம் இந்த கௌபீனம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். தூரமான்னு பார்த்தா என்னடா வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவரை தெரிய பண்ணணுமே. நான் சொல்றேன், பூசை பண்ணி பசம்பழ பூசை பண்ணி திருஞான சுந்தர தேவாரத்தை 36 தடவை சுத்தி சுத்தி படிச்சிருக்கேன். 36 தடவை நீ படித்தா போருமாடா, நீ படித்தா போருமா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா படிக்க வேண்டாம், கேசட்டில் பாடி போயிடா, எல்லாரும் கேட்கட்டும், துபாயில் இருக்கிறவங்க முதல் கொண்டு கேட்கணும் அப்படின்ட்டான். ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதா. தர்மபுரம் பண்டாரசன் இதை கேட்டாரு, 61 வயசுக்கு மேல நீ இதை பாடியிருக்கிய, உன்னால பாட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் தர்மபுரம் பண்டாரசன். விஞ்ஞான சம்பந்தர் தேவாரம் 96 கேசட், அப்ப தேவாரம் 76 கேசட், சுந்தரர் 25, மாணிக்க வாசகர் 8. இதெல்லாம் வெளியிடுறதுக்காக எடுத்துட்டு போய் அவர்த்த போய் கேட்க, எப்படி பாடின நீ, 61 வயதுக்கு மேல உனக்கு எப்படி உடம்பு இடம் கொடுத்தது? சாமி நான் பாடலன்னு, சாமி நான் பாடல, குருநாதான்னு போய் உட்கார்ந்துருவேன், நான் வாயை திறந்துருவேன், சொல்லு வந்துடும், ரெக்கார்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான் தெரியும். அப்படியா அப்படியா, இதுதான் உண்மையான வார்த்தை. நான் பாடினேன், நான் பாடினேன்னு நான் சொல்றதே கிடையாது. அவன் பாட வச்சான், அவ்வளவுதான். அமர்நீதி நாயனார் தொண்டு செய்யறத பாருக்கு உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சான் கடவுள். வந்தான், இவர் கோவணம் தானே கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு கோவணத்தை கொண்டு வந்தான். பா இது பழைய கோவணம், பழைய கோவணம்னு நினைக்காத, இதை பத்திரமா வச்சு வை, நான் குளிக்க போறேன், நம்ம குளிச்சுட்டு வந்து இதை கட்டிக்கணும், மழை பெய்யுது, இது நனைஞ்சு போயிடும், நனைஞ்சு அதை கட்டக்கூடாது, பத்திரமா வை, இதை வந்துடுறேன்ட்டு போகணும். திரும்பி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இது இந்த திருநீல கண்டத்துனா குயவனா இருக்காத மாதிரியே இருக்கும். வந்து கோவணத்தை கேட்டான், இவர் வச்ச இடத்த போய் பார்த்தா இருக்காங்க. அவனுக்கு தெரியும் திருட அவனே கொடுத்துட்டு அவனே மறைச்சு விட்டான் இல்லையா. ஆமா, கோவணத்தை தேடி பார்த்தாரு, கிடைக்கல. சுவாமி அதை விட நல்ல கோவணம் இருக்கு சார், கிடையாது, எனக்கு வேண்டாம், அதைத்தான் கொடு. இந்த சின்ன பிள்ளைகளை அடம் பண்ணுது பாருங்க, அந்த மாதிரி. இங்கேயும் தேடி பார்த்தேன் சாமி, கிடைக்கல. நான் துணி மூட்டையெல்லாம் வச்சிருக்கேன், கௌபீன்லாம் நிறைய வச்சிருக்கேன், என்ன துணியும் கொடுக்குறேன் அடியார்களுக்கு, மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறேன். அது சரி, அந்த அந்த மாதிரி ஒரு கோவணம் என்கிட்ட தண்ணியில நனைஞ்சு போனதை வச்சிருக்கேன், ஒரு தராசு தட்டில் போட்டு அந்த கோவணத்தை ஒரு தட்டில் போடு, நீ வச்சிருக்கிற துணியெல்லாம் அதில் கொண்டாந்து வையி, தராசு நேராக வந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன். சிவன் கட்டியிருக்கிற கோவணம் 4 வேதங்கள் அல்லவா, அதைத்தான் மாணிக்க வாசகர் சொன்னது அதுதான்னு நான் நினைக்கிறேன், தப்பு இருந்தா வச்சிடுங்க. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானேசன், துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி அப்படின்னு அந்த ஊமப் பெண்ணை கேட்டார். என்னப்பன் எல்லாருக்கும் தானேசன், ஒரு தச்ச கோவணத்தை கட்டிட்டு இருக்கிறான், என்ன முழுசா ஒரு கோவணம் கட்டிக்க தெரியலையே அவனுக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஊமை பொண்ணு சொன்ன, தச்சு போறதுக்கு கிழிஞ்ச கோவணம் நான் நினைக்கிறேன், நீ மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடா தன்னையே கோவணமா சாத்தி நின்றான். அவன் தச்சு கட்டிருக்கான் பாரு, அதுல நாலு துணி இருக்கு, அது நான்கு வேதங்கள் தெரியுமா உனக்கு அப்படின்னு திருப்பி கேட்டுவிட்டா அந்த பொண்ணு மாணிக்க வாசகர் இல்லவா. இது வேதம், வேதத்துக்கு இந்த துணியை ஈடு சொல்ல முடியுமா? இந்த தட்டு இப்படி வச்சபடியே இருக்கு, இவன் மூட்டை மூட்டையா கொண்டாந்து வைக்கிறான். இந்த தட்டு இப்படி மேலே மேலேயே இருக்குது, கீழே இறங்கினா தானே இது, இப்படி வந்தா தானே இது சரி, என்ன அர்த்தம்? இறங்கல, எல்லா துணியும் வச்சுட்டான், துணி இன்னுமே ஒண்ணு பாக்கி கிடையாது. சுவாமி இவருடைய அகங்காரத்தை அடக்கி அரசிக்கிட்டு போறதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான் இல்லையா. நானும் என் குடும்பமும் தவிர பாக்கி எல்லாம் இங்க தட்டுல வந்து விட்டது, நான் என்ன செய்வேன்? நீ தட்டுல ஏறு நில்லு அப்படின்னாரு. என்ன அர்த்தம்? இவருடைய கோவணத்துக்கு இவருடைய தொண்டுதான் நேர், இந்த துணி நேர் அல்ல அல்லவா. ஆமா, இவன் ஏறி நின்னா, மனைவி ஏறி சொல்லி நிக்க வச்சான், குழந்தையும் ஏறி நிக்க வச்சான், தட்டு நேரா வந்துடுது போயிட்டான். தட்டு நேரா வந்துடுது அவன் போயிட்டான் ஆலகம். இந்த தராசே சிவிகையாக நீ மேல் உலகத்துக்கு வந்து சேரும் சொல்லிட்டு போயிட்டான். இதை விளக்க வந்ததுதான் அது. என்ன அர்த்தம்? இந்த நான்மறை கோவணத்துக்கு ஈடு தொண்டு தாண்டா, தொண்டுதான் நேருவே தவிர உன் துணி நேர் அல்ல அல்லவா. ஆமா, இதை விளக்க வந்ததுதான் இந்த கதைன்னு நான் நினைக்கிறேன். மகா பெரியவங்கள்லாம் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல காத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன். அவன் இது அப்பர் சுவாமி ஒரு திருத்தாண்டகத்துல சொல்றார். இது எப்பவோ நடந்தது. அப்பர் சுவாமி தன்னுடைய திருத்தாண்டகத்துல அவரை புகழ்றாரியா, ஆண்டவனையே பாட வந்த அப்பர் சுவாமி அவன் சொல்றார். நாட்கொண்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தே கீழ்கொண்ட காவணம் கா என்று சொல்லி கிரிபடத்தான் வாட்கொண்ட கண்ணி மனைவியோடு அங்கோர் வாணிகனு. வாணிகன், இவர் இனத்துல வாணிகன் ஐயா. சுவாமிநாதன், சுவாமிநாதன் கக்கை கைகோளர் சொன்னேன் நீ, ஆமான்னு சொன்னீங்க. அவன் வாணிகன், இந்த பாட்டிலேயே வருது இல்லையா, வணிக இனத்தை சேர்ந்தவன் இல்லையா. இந்த பாட்டு நம்மளை அடிச்சு திருப்புது பார்த்தீங்களா, இந்த பாட்டு நாம செய்த தப்ப திருத்துது பார்த்தீங்களா, அதுதான் பாட்டுக்குள்ள தெய்வீகம் இல்லவா. ஆமா, அங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்போ யோ அகலிடமே ஆன நிதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே. நம்பி ஆரூரர், நம்பி ஆரூரருக்கு தகப்பனார் ஊர் தான் திருநாவலூர், தாயார் ஊர் தான் திருவாரூர். ஆய்வுக்காரர்கள் அப்படித்தான் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவருக்கு ஆரூரன்னு பேர் வச்சா அவங்க அம்மா இல்லையா. சுந்தரருக்கு அவங்க அம்மா வச்ச பேர் ஆரூரன் தான். ஆமா, அத சொல்ற ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கான திவ்யமான வார்த்தை இல்லையா. இப்ப ஒரு பாட்டு முடிஞ்சது இல்லையா. இதுக்கு விளக்கம் சொன்னாராம் சேக்கிழார் பெருமான், ஒரு வருஷம் சொன்னாராம் பெரிய புராணத்துக்கு. இன்னைக்கு எத்தனையோ வருஷம் சொல்றாங்க இல்லையா. பெரிய புராணத்துக்கு நல்லதோர் விளக்கம் எழுதினார் சிவகவிமணி சி கே சுப்ரமணியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, எனக்கு தெரியும். ஆமா, சேக்கிழார்னு வாயினாலே அவங்களால சொல்ல முடியாது. ஆமா, தூக்கு திருதிரு தொண்ட தில்லைவாழந்தனரையும் முதலாக சீர்படைத்த ஒல்லை தாந்திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராணகதை உலகனை விரித்து வைத்த செல்வமலி குன்றத்தூர், செல்வமலி குன்றத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேக்கிழார்னு அவங்க வாயில சொல்ல முடியாது, அழுவாங்க சிவபூசையில். அவர் அழுததையும் நான் பார்த்திருக்கேன். பெரியதோர் விளக்க உரை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு சைவ உலகம் அவரை போல விளக்கம் இனி எழுத முடியாது என்று சொல்லிவிட்டாங்க. சி கே சுப்ரமணியாருக்கு மேல இனிமே வேற ஒருத்தர் விளக்க உரை எழுத முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டது. அப்படி அடுத்தது, அடுத்த பாட்டு,
இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதந்தனடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கிளையந்தனடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத பாட்டாயனடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூர் நாரூரிலம் மானுக்கரே அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூர் நாரூரிலம் மானுக்கரே அம்மானுக்காரே அம்மா.
எரிபத்தர் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கருவூர்ல இருந்தாங்க இந்த அடியார். அந்த ஊர்ல இந்த இளைமை எரிபத்தர் என்பவர் சிவனை இகழ்ந்து பேசினால், சிவ தொண்டர்களை இகழ்ந்து பேசினால் நாக்க பிடிச்சி அறுத்துப்படுவார். சிவத்தொண்டுக்கு எங்க இடர்பாடு வருதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அந்த மாதிரி தொண்டர் இன்னைக்கு ஒரு 100 பேராவது தேவை. யார் இருக்கா? ஒருத்தர் கூட இல்லையா. அந்த ஊர்ல சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர் இருந்தார் கருவூர்ல. அவர் தினந்தோறும் சுவாமிக்கு பூ எடுத்துட்டு போவார். புஷ்ப வீதி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. பூ எப்படி எடுக்கப்பட வேண்டும், பூ எப்படி பறிக்கப்பட வேண்டும், அது எப்படி கட்டப்பட வேண்டும், எங்கே உட்கார்ந்து கட்டுவது, எப்படி கட்டுவது என்றெல்லாம் அந்த விதி சொல்லும். புஷ்ப விதி என்றே ஒரு புத்தகம் இருக்கிறது. இன்னைக்கு நாம என்னமோ கொஞ்சம் தெருவில் வைக்கிறத வாங்கி கொண்டு போட்டுறோம், என்னமோ கடவுளை ஏத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வாங்கி கொண்டு போட்டுறோம். நாம கடவுளை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலையோ அது யாரும் செய்யறோம். அவர் பூ எடுத்துக்கிட்டு வந்தார். அந்த பூ எடுத்துட்டு வரும்போது அந்த குடலை என்று சொல்லுவது அது. அதனால்தான் வள்ளற் பெருமான் சொன்னார், திருத்தணியில் இருக்கும் முருகனுக்கு தும்பக் குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தனர். அந்த பூ எடுக்கிற கூடை பேரு குடல், குடலை அப்படின்னு. அதை அப்படி கைனால தூக்கிட்டு வரமாட்டாங்க. அவர் கைனால தூக்கிட்டு வந்தா தப்பித்தவை மேல படும், வேட்டியில படும். அதுக்காக ஒரு கொம்புல கட்டி இப்படி மேல தூக்கிட்டு வருவாங்க. இப்பவும் தருமபுரி மடத்துல அப்படி தூக்கிட்டு வருவான் பார்க்கலாம். ஆமா, இப்படி தூக்கிட்டு வந்தான். அந்த ஊர்ல புகழ்ச்சி உடனே ஒரு சோழன் தான், பட்டத்து யானை அந்த தெரு வழியா வந்தது, அந்த பூக்கூடைய கீழே தள்ளி கீழே போட்டு மெரிச்சு விட்டு இத பாத்துக்கிட்டு இருந்தார். இந்த கதையில ஏதாவது நான் தப்பு சொன்னேன்னா என்ன மன்னித்து விடுங்கள், நான் புராண பிரசங்கி அல்ல, எனக்காக கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கிறேன், அதுல தப்பு சொன்னேன்னா தப்பு சொல்றாரு, சரி பரவாயில்ல விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுடுங்க. இந்த யானை இந்த பூவை இப்படி சிந்திச்சா, இந்த கையில ஏறின்னு ஒரு மழு வச்சிருந்தார் அவர், அது ஏறி பக்தர், ஒரு பாச்சலா பாஞ்சி இந்த யானையை வெட்டி கொன்று விட்டார். புகழ் சோழனுடைய பட்டத்து யானை அது, தொட முடியுமா? தொட முடியாது. ஆமா, உடையாமா ரெண்டு பாகன் அவனையும் வெட்டு வீழ்த்தினர். ரிப்போர்ட் புகழ் சோழன்கிட்ட போயிட்டு, பட்டத்து யானையை ஆரோக்கியம் கொன்று விட்டான், வாழை எடுத்துக்கிட்டு வந்தான், பட்டத்து யானையை கொன்று விட்டானா? எல்லாரும் தப்பு பண்ணவன் தப்பு பண்ணிட்டு ஓடி போயிடுவான், இவர் அங்கேயே நிக்கிறாரு. திருடுறவன் திருடன் சதம்படா ஓடி போட்டு, நீ பட்டத்து யானை வெட்டினவன் நிக்கிறான் பக்கத்திலேயே மழுவ வச்சுக்கிட்டு, யார்ரா வெட்டினது, யார்ரா வெட்டினது ஒன்னு கேட்டா, இந்த சிவனடியார் நிக்கிறார், நான் தான் வெட்டினேன். சிவனடியார் தப்பு பண்ணிருக்க மாட்டார்னு நினைச்சான் அந்த புகழ்ச்சோன் இல்லையா? அதனாலதான் திருத்தொண்ட தொகையில அவனை சொல்லும் போது, பொய்யடிமை இல்லாத புகழ்ச்சோழர்க்கு அடி என்னது பின்னால அல்லவா? ஆமா, மெய்யடியான் அவன் அந்த புகழ்ச்சோழன். ஆமா, அப்ப ஒரு தவறு பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சு, ஆஹா, என்னுடைய பட்டத்து யானை இந்த பெருமானுக்கு போற பூவை பிடிச்சு சிந்திச்சு அதனால வெட்டினீங்களா? யானை என்னுடைய அல்லவா? தப்புக்கு உரியவன் நான் அல்லவா? என்னை அல்லவா கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்து குத்திக்க போனான். ஒரு போய் கையை பிடிச்சிட்டேன், குத்திக்காத. கதையில கொஞ்சம் மறதியாக இருக்கிறது. அப்புறம் சிவன் அருளினால் அந்த யானையும் பிழைத்தது, யானை பாகனும் பிழைத்தான் என்று வரலாறே வருகிறதை நாம பார்க்கிறோம். மனுநீதி சோழன் தன்னுடைய பிள்ளையை கொன்று விட்டான் பசுங்கன்றுக்காக, பிள்ளையும் எழுந்தான், கன்றும் எழுந்தது என்று வரலாறு எழுதுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அல்லவா? ஆமா, பாண்டியன் கேட்டான் கண்ணகிய, ஏமா உனக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டான். அடே, நீதி இல்லாதவனே, ஒரு பசுங்கன்றுக்காக தன்னுடைய பிள்ளையை கொன்றான் பார், அந்த சோழ நாட்டில் பிறந்தவன் நான் அப்படின்னா அவர் எடுத்துக்காட்ட எதை சொன்னான்? இந்த கதையை தான் சொன்னாவர். அடுத்தது சிவி சக்கரவர்த்தி கதையும் சொன்னான்னு நினைக்கிறேன். அப்படி சோழ நாடு நீதியோட நாடு, நீதியோட உள்ள நாடடா என் வீடு, என்னுடைய நாடு, உன் நாட்டுக்கு வந்தா என்னுடைய கணவன் அநீதியாக கொன்று விட்டாய் அப்படின்னு கேட்டுட்ட, உன் நாடு ஏறியட்டும் அப்படின்ட்ட, நடந்ததல்லவா? அப்படி இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறு அதுல பேசப்படுகிறது. மன்னிக்கணும், கதை சொல்றதுல சில தவறுகள் நான் சொல்லியிருக்கலாம், நான் புராண பிரசங்கி அல்ல, தேவாரம் பாடுறவன், இந்த கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறேன், செத்து வாய மாதிரி அம்மா அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடுறேன் அவ்வளவுதான் அல்லவா என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நாடும் வாழட்டும் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேன். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், 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 ஓம் நம சிவாய சிவாய
சிவாய நமோ. ஓம் நம சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. சிவாய நமோ சிவாய நமோ. நம பார்வதி பத்ரையே.